வானில் ஒளி வீசும் அழகிய சூரியன் தன் ஒளியை பரப்ப வந்து கொண்டிருக்கும் காலை வேளையில் இனிய பறவைகள் தங்கள் ஒலிகளை எழுப்ப இயேசு பெருமானின் இனிய சத்தத்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் வேத ஆராய்ச்சி நேயர்களை இன்றைய நிகழ்ச்சியை கேட்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலேயே நாம் அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தை சிந்திக்க துவங்கியிருக்கிறோம். தீத்து முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாயிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. இங்கே தீத்து நிருபத்தின் அறிமுகத்தை பார்க்கிறோம். இது மெய்ப்பொருளுக்குரிய நிருபத்தை போல காணப்பட்டாலும் அப்போஸ்தலனாய பவுலின் மற்ற நிருபங்களில் உள்ளது போல இது காணப்படவில்லை. இந்த வசனத்திலே தேவனுடைய ஊழியக்காரனும் என்று சொல்கிறார். இங்கே ஊழியக்காரன் என்ற வார்த்தை அடிமையை குறிக்கிறது. நான் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் அடிமைகளின் நிலைமையை குறித்து வாசித்து பார்க்க முடியும். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் தனது எஜமானுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் என்று சொல்வதன் மூலம் தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்தை இயேசு கிறிஸ்துவினாலேயே தனக்கு கிடைக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். அவர் இவ்வாறு சொல்ல காரணம், அவர் இந்த நிருபத்திலே சபைக்குரிய ஒழுங்குகளை குறித்து சில அறிவுரைகளை கொடுக்க இருக்கிறார். இந்த அறிவுரைகள் அப்போஸ்தலர் மூலமாக வருகிறது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட எழுத்தர்களாக இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய சபையோடு இவர்கள் மூலமாகவே தொடர்பு கொள்கிறார். தீத்து நிருபமும் இயேசு கிறிஸ்து நம்மோடு தொடர்பு கொள்ளும் ஒரு சாதனமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அடுத்ததாக பொதுவான விசுவாசத்தின்படி என்று இங்கே பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த விசுவாசம் எல்லா விசுவாசிகளுக்கும் தேவையானது. இதை ஒவ்வொரு விசுவாசியும் உடையவர்களாயிருக்க வேண்டும். மேலும் இந்த விசுவாசம் எல்லாராலும் பகிர்ந்து கொள்ளக்கூடியது என்பதையும் நாம் அறிய வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவிலே கொள்ளும் ஜீவனுள்ள விசுவாசம். உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு என்று இங்கே எழுதுகிறார். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்குள்ளே, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே, ஞானத்திற்குள்ளே வழி நடத்தினவர். ஆகவேதான் தீத்து அப்போஸ்தலனாகிய பவுலின் ஆவிக்குரிய மகனாக இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே அநேக ஆண்டுகள் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறார்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இதுவரை யாரும் இல்லை என்று சொன்னால் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் வளர்த்து வரக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். தீத்து 2:2 முதல் வாசிக்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அதை குறித்த நம்பிக்கையை பற்றி என்று 3 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை. நாம் தீத்து புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையை குறித்து 3 சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீத்து 2:11-13 வசனங்களிலே இந்த 3 உள்ள கிருபையை பற்றிய காரியங்களை சொல்லியிருக்கிறார். ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்பது இறந்த காலம். அடுத்ததாக 13 போதிக்கிறது என்று பார்க்கிறோம். இது நிகழ்காலம். அதே போல இந்த வசனத்திலேயே எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி என்றும் சொல்லப்படுவது எதிர்காலத்தை குறிக்கிறது. இந்த ஒரு நம்பிக்கை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். இந்த நம்பிக்கையிலே நாம் இளைப்பாற வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். பொய்யுறையாத தேவன் என்று 3 பவுல் சொல்வதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த நம்பிக்கை பொய்யுறையாத தேவனிடத்திலிருந்து வாக்கு பண்ணப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆம், நம்முடைய தேவன் பொய் சொல்லவே மாட்டார். ரோமர் 3:4 பவுல் இவ்விதம் சொல்லுகிறார். தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக என்று சொல்கிறார். சில வேளைகளிலே நாம் நம்முடைய செயல்களினால் தேவனை பொய் சொல்லுகிறவர் என்று சொல்லாமல் சொல்லிவிடுகிறோம். நாம் சில காரியங்களை விசுவாசிப்பதாக சொல்லுவோம், ஆனால் உண்மையிலே சந்தேகத்துடன் தான் செயல்படுவோம். அவரை நம்ப மாட்டோம். ஆகவே நம்முடைய செயல்களை கவனிக்கிறவர்கள் நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் என்று நினைக்கும் அளவிற்கு நம் காரியங்கள் காணப்படும். ஆனால் பவுல் தேவனால் பொய் சொல்லவே முடியாது என்றுதான் சொல்கிறார். தேவனாலே செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டா? உண்டு. ஆம், அவரால் பொய் சொல்ல முடியாது. அதே போல தேவனால் ஒன்றை காணவே இயலாது. எதை தெரியுமா? அவருக்கு சமமான நிகரான ஒருவரை அவரால் காணவே முடியாது. நம்மால் பொய் சொல்ல இயலும் பொழுது தேவனால் ஏன் பொய் சொல்ல முடியாது? தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தமானவர் மட்டுமல்ல, அவர் நீதி உள்ளவர். இது அவருடைய சுபாவம். இந்த அவருடைய சுபாவத்தினாலே தேவனால் சில காரியங்களை செய்ய முடியாது. அவரால் இவற்றை செய்ய இயலாத காரணத்தினால் இதை அவர் செய்ய முடியாது என்று சொல்லவில்லை. தேவன் தம்முடைய சுபாவத்திற்கு உண்மை உள்ளவராக இருப்பார். அவ்வாறு இருப்பதனாலே அவராலே இதை செய்ய முடியாது. அவர் நீதி உள்ளவர், அவர் சத்தியபரர், அவர் ஒருபொழுதும் ஏமாற்றுகிறவர் அல்ல. ஆகவே அவரை நாம் நம்பி சார்ந்து கொள்ள முடியும். முன்னவசனத்திலே பார்க்கும்பொழுது ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி என்று பார்க்கிறோம். அதாவது இந்த வாக்குத்தத்தம் நித்திய காலமாக கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். அடுத்ததாக ஏற்ற காலங்களிலே என்று 4 வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியென்றால் தேவனுடைய காலகட்டத்திலே என்று கூறுவதை இங்கே பார்க்கிறோம். தேவன் தான் செய்கிற எல்லாவற்றிலும் ஒழுங்கும் கிரமமுமாக செயல்படுகிறவர். அந்தந்த கால சூழ்நிலைக்கேற்ற மரங்கள் வளர்ந்து கனிகள் உண்டாகுவது போன்ற எல்லாவற்றையுமே அவரே ஒழுங்கும் கிரமமுமாக செய்கிறதை பார்க்கிறோம். ஏற்ற காலங்களிலே ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்று 4 வசனத்திலே பார்க்கிறோம். இங்கே பிரசங்கத்தினாலே என்பதற்கு கிரேக்க பாஷையிலே பயன்படுத்தப்பட்டுள்ள சொல்லிற்கு மற்றொரு அர்த்தமும் உண்டு. அது என்ன தெரியுமா? எக்காலம் என்பதாகும். ஒரு காரியத்தை அறிவிப்பதற்கு எக்காலம் ஊதி அந்த நாட்களிலே தெரிவிப்பார்கள். ஒரு ராஜா மக்களுக்கு செய்தியை தெரிவிக்க வேண்டுமென்றால் தனது பணியாட்களை அனுப்பி வைப்பார். அவர்கள் வந்து முதலாவது எக்காலம் ஊதி பின்னர் மன்னனின் செய்தியை பொதுமக்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த ஒரு அர்த்தமே இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சரியான கால சூழ்நிலையிலே தம்முடைய வார்த்தையை எக்காலம் ஊதி அறிவித்து விட்டார் என்று பவுல் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இவ்வாறு அறிவிக்கின்ற பொறுப்பும் தனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக பவுல் கூறுகிறார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி அவருக்கு இது ஒப்புவிக்கப்பட்டதாக சொல்கிறார். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று 2 வசனத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையானது நமக்கு பிரசன்னமாகிவிட்டது. ஆகவே தேவன் நமக்கு இரக்கத்தை இன்று தருகிறார். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் தேவனுடைய இரக்கத்தை முற்றிலுமாக பயன்படுத்துகிறவனாக இருக்கிறேன். அவர் என்னுடைய கீழ்ப்படியாத தன்மைக்கும் எனது மீறுதலான தன்மைக்கும் தக்கபடி என்னை நடத்தாமல், என்னை தண்டிக்காமல் எனக்கு தமது இரக்கத்தை கொடுத்து நடத்துகிற நல்ல ஒரு தேவனாயிருக்கிறார். அதற்காக நான் அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் சமாதானமும். சமாதானம் என்பதை இப்பொழுதே ஒரு விசுவாசி உடையவனாக இருக்கிறான். ஆனால் சமாதான பிரபு வரும்பொழுது ஒரு சமாதானம் உலகத்திலே வருகிறதாயிருக்கிறது. இவை எல்லாமே பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உண்டாகிறதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இப்பொழுது தீத்து 3:5 வசனத்தை பாருங்கள். நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. நாம் இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஒரு கிரமமான சபையானது ஏற்படுத்தப்பட்ட மூப்பர்களை உடையதாக இருக்க வேண்டும் என்பதே இந்த நீண்ட தலைப்பு. இவர்களுக்கு என்று சில தகுதிகள் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு நீண்ட தலைப்பாக இருக்கலாம், ஆனால் வேதத்திலே முக்கியமான பகுதியின் தலைப்பாக இது இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் தீத்துவை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தார். அங்கே உள்ள சபைகளை ஒழுங்குபடுத்தி மூப்பர்களை ஆவிக்குரிய தலைவர்களாக அங்கே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தீத்துவை அங்கே அனுப்பினார். மத்தியதரை கடல் பகுதியில் இருந்த ஒரு பெரிய தீவுதான் இந்த கிரேத்தா தீவு. இந்த தீவை குறித்து அநேக கட்டுக்கதைகளும் சுவையான தகவல்களும் உண்டு. பொதுவாகவே கிரேக்க தீவுகளை குறித்து சொல்லப்படுவதைப் போலவே இந்த தீவை குறித்தும் அநேக கட்டுக்கதைகள் உண்டு. அவர்களுடைய பாரம்பரிய கதையின்படி மினோஸ் என்ற மனிதரே இந்த கிரேத்தாவில் உள்ளவர்களுக்கு சட்டத்தை கொடுத்தவர். இவர் ஏஜியன் என்ற கடற்கொள்ளைக்காரர்களை வென்று அந்த கிரேத்தா தீவிலே ஒரு கப்பற்படையை ஏற்படுத்தினார். ட்ரோஜன் போர்கள் நடைபெற்ற பிறகு இந்த தீவில் இருந்த முக்கியமான நகரங்கள் தனித்தனி குடியரசுகளாயின. பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் 67 ஆண்டிலே இந்த கிரேத்தா தீவு ரோம பேரரசோடு இணைக்கப்பட்டது. இதில் முக்கியமான நகரங்களாக நாசாஸ், சிடோனியா மற்றும் காட்டினா போன்றவை இருந்தன. இப்பொழுது இந்த பகுதிகளில் எல்லாம் சபைகள் இருக்கின்றன. இந்த தீவிலே அப்போஸ்தலன் பவுல் ஒரு மிகப்பெரிய சுவிசேஷ பணியை செய்தார் என்பது தெளிவான காரியம்தான். இருந்த போதிலும் நமக்கு வேத வசனத்திலே போதுமான சான்று இல்லை. பவுல் ரோமாபுரிக்கு செல்லும் முன்னர் இந்த கிரேத்தா தீவிற்கு எப்பொழுதாவது சென்றாரா என்பதற்கு போதுமான சான்று இல்லை. ஆனாலும் இந்த நிருபத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த தகவலின்படி அவர் அந்த தீவிற்கு சென்றிருக்கிறார். பின்னர் அங்கே தீத்துவை விட்டுவிட்டு வந்திருக்கிறார் என்பதை நம்புவதற்கு போதுமான சான்றுகளை உடையவர்களாக இருக்கிறோம். தீத்துவை அங்கே அவர் நிறுவின சபையை ஒழுங்குபடுத்தி சீரமைக்க விட்டு வந்தார். இந்த கிரேத்தா தீவு ஒரு மோசமான பகுதிதான். அங்கே வாழ்ந்த மக்கள் மிகவும் சிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஓயா பொய்யர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்திலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்நாட்களிலே அவர்கள் பொய் சொல்வதிலே பெயர் பெற்று விளங்கினவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள்தான் என்பதை கிரேக்க பழமொழிகளும் அதேபோல அவர்களுடைய கவிஞர்களுடைய மொழியும் ஆமோதிக்கின்றன. அவர்கள் பொய்யர்களாக இருந்தாலும் அநேகர் தேவனிடத்திலே திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள். ஆகவே அவர்களையும் சபையையும் ஒழுங்குபடுத்தி விடும்படி பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார். நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும், அது மட்டுமல்ல பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் என்று பார்க்கிறோம். ஒரு மூப்பர் ஒரு சபையின் பரிசாக இருக்கிறார். அதாவது ஒரு சபைக்கு நல்ல மூப்பர்கள் உண்டானால் அதுவே அந்த சபைக்கு சிறந்த ஒரு காரியம். ஒரு மனிதனுடைய தலையின் மேல் கையை வைத்து ஜெபித்து சில பாரம்பரியங்களை செய்து விடுவதால் அவர் ஒரு மூப்பராகிவிட முடியாது. மூப்பராவதற்கு சில தகுதிகள் வரங்கள் இருக்கிறது. இவர்களையே மூப்பர்களாக ஏற்படுத்த வேண்டும். ஏற்கனவே கிரேத்தா சபையிலே மூப்பர்கள் இருந்திருப்பார்கள் என்றே நாம் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த பணிக்காக ஏற்படுத்தப்படாமல் இருந்தார்கள், அல்லது அவர்கள் அதற்கென்று பிரித்து வைக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டும். இவர்களுக்கு சபையை மேற்பார்வையிடுகின்ற திறமையும் வரங்களை அதிகாரத்தோடு அல்லாது அன்போடு பயன்படுத்துகிற தன்மையும் இருக்க வேண்டும். தீத்துவுக்கு பவுல் கொடுத்த கட்டளை மூப்பர்களை ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்பதுதான். நான் உன்னை ஏற்படுத்தினது போலவே தீத்துவே நீயும் மற்ற மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை நியமிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஒருவரை மூப்பராக ஏற்படுத்த வேண்டுமானால் அவருக்கு அந்த வரம் அல்லது தாளந்து வேண்டும். சில சபைகளிலே சிலரை சபை அலுவலர்களாக ஏற்படுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு அதற்குரிய எந்த தாளந்தும் வரமும் இல்லாதிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைய சபையில் உள்ள பிரச்சனைகளுக்கு பாதி காரணம் இதுதான் பிரியமானவர்களே. மற்ற பாதி காரணம் என்னவென்றால் தகுதியுள்ள ஒரு நபரை சபையின் அலுவலராக ஏற்படுத்தாமல் இருப்பது. இதன் காரணமாக சபையானது சில தவறான நபர்களின் கையிலே மாட்டிக்கொண்டு அநேக பிரச்சனைகளை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது மூப்பர்களுக்கான தகுதிகளை குறித்து பார்க்கப் போகிறோம். இந்த அலுவலை அவர்கள் செய்ய வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட குணநலன்களை அவர்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சில தகுதிகளை இங்கே பவுல் கூறுகிறார். தீத்து 1:6 வசனத்தை பாருங்கள். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியையுடைய புருஷனும் துன்மார்க்கரென்றும் அடங்காதவர்களென்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். குற்றம் சாட்டப்படாதவனும் என்பதாக சொல்கிறார். அவர் பரிபூர்ணமானவராக பாவமற்றவராக இருக்க வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. அதேபோல ஆதாரமற்ற குற்றம் சாட்டப்பட்டவராகவும் அவர் இருக்கக்கூடாது என்பதும் அர்த்தமல்ல. ஏனென்றால் ஒரு ஊழியர் மீது அநேகர் பொய் குற்றச்சாட்டுகளை கொண்டு வரலாம். மொத்தத்திலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிந்தனைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு மூப்பரை ஒரு மனிதர் கை நீட்டி குற்றம் சாட்டி அவர் நேர்மையற்றவர் என்பதை நிரூபித்துவிட்டார் என்றால் அங்கே தேவனுடைய நாமம்தான் தூஷிக்கப்பட்டுவிடும். அந்த மூப்பர் ஒருவேளை மிகவும் திறமை வாய்ந்தவராக கூட இருக்கலாம். இருந்த போதிலும் அவருடைய பேச்சு கிறிஸ்துவுக்குரிய அவருடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தவில்லை என்று ஒருவர் சொல்வாரானால் அங்கேயும் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆகவே அவர் சபையின் மூப்பராக இருக்க முடியாது. அடுத்ததாக ஒரே மனைவியையுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்களென்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் விசுவாசமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவண்டை நடத்த முடியாதவராக இருப்பார் என்றால் அவர் சபையின் மூப்பராகவும் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இன்று தேவ பக்தியுள்ள அநேக குடும்பங்களிலே அவர்களுடைய மகனோ மகளோ தேவனை விட்டு வெளியே வாழ்வார்கள். ஒரு துன்மார்க்கமான ஜீவியத்தை செய்வார்கள். அந்த குடும்ப தலைவர் வேண்டுமென்றால் மிகவும் பக்தி உள்ளவராக கண்ணியமானவராக இருக்கக்கூடும். இவருடைய நடத்தையினாலே பிள்ளைகள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனவர்களாக இல்லாமல் இருக்கக்கூடும். அவர் நல்லவர்தான். ஆனாலும் பிள்ளைகளை அவர் கிறிஸ்துவண்டை நடத்தாதபடியினாலே அவர் மூப்பராகவோ சபையின் பொறுப்புகளிலோ இருக்கக்கூடாது. ஏனென்றால் சபையில் உள்ள சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இவர் போகும்பொழுது அந்த பிரச்சனையுள்ள நபர் இவரை எதிர்த்து கேள்வி கேட்க இடம் இருக்கிறது. நீர் எப்படிப்பட்டவர் என்பது தெரியாதா? உம்முடைய மகனை உம்முடைய மகளை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என் குடும்பத்தில் உள்ள இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அந்த சபை உறுப்பினர் கேட்டுவிடுவார். ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தமும் அவருடைய அலுவலின் நிமித்தமும் சபையின் மூப்பர் அல்லது அலுவலர் கீழ்ப்படுதலான விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்று வசனம் கூறுவதை கவனியுங்கள். துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயர் பெற்றவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு துன்மார்க்கமான ஜீவியத்திலே, பாவத்திலே, அநியாயத்திலே இந்த பிள்ளைகள் வாழ்கிறவர்களாக இல்லாமல் தேவனுடைய வசனத்தை தியானித்து தேவ நாம மகிமைக்கென்று வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்பொழுது தீத்து முதலாம் அதிகாரம் 7 வசனத்தை பார்ப்போம். வாசிக்கிறேன். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கரான காரனுக்கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முட்கோபமில்லாதவனும் மதுபான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். இது எவ்வளவு நடைமுறையான காரியம் பார்த்தீர்களா? ஒரு மூப்பர் அல்லது பேராயர் என்பவர் தன் இஷ்டப்படி செய்யாதவராக காணப்பட வேண்டும். ஏனென்றால் இவர் தேவனுடைய உக்கிரான காரணாக மக்களின் பிரதிநிதியாக இருக்கிறார். அவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை செய்வதற்கே சபையில் இருக்கிறார். அவர் முட்கோபம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்றும் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். மேலும் இவர் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவராக, அதாவது பொருளாசை இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூப்பருடைய அல்லது சபை தலைவருடைய தகுதிகள் இவைகள் என்று அப்போஸ்தலன் பவுல் இங்கே பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். நாம் முன்பே தியானித்தது போல மூப்பர் என்று சொல்லும் பேராயர் என்று சொல்லும் ஒன்றுக்கொன்று நெருக்கமானவை, ஒரே அர்த்தமுடையவை. மூப்பர் என்பது ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கிறது. இவர் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் முதிர்ந்த அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும். பேராயர் என்பது சபை மேற்பார்வையிடுதலை குறிக்கிறது. இவர் சபையை ஆளுகை செய்கிறவர். ஆகவே இந்த வார்த்தை ஒரு பதவியை குறிக்கிறது. சபையிலே அநேக மூப்பர்கள் இருப்பதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிரேத்தா தீவிலே ஏற்கனவே மூப்பர்கள் இருந்தார்களா, அல்லது தீத்து சென்றுதான் அவர்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலை மட்டும் இருந்ததா என்பதை குறித்து வேத வல்லுநர்களிடையே அநேக கருத்து வேறுபாடுகள் உள்ளன. ஆனால் தீத்துதான் புதிதாக மூப்பர்களை நியமித்து அந்த பணிக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் தீத்து எந்த நபரை நியமிக்கிறாரோ அவர்களை சபையானது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலை ஏற்படும். இருந்த போதிலும் இது முக்கியமான ஒரு பிரச்சனை அல்ல. இன்றைய சபைகளிலேயும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் ஒரு தனிநபர் இப்படிப்பட்ட தகுதிகளை உடையவராக இருந்தாலே அந்த சபையின் நிர்வாகம் சரியாக இருக்கும் என்று கருதி தனி நபரின் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இது மூப்பரின் தகுதிகளாக இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசியின் தகுதியும் இப்படிப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. உங்களுடைய குணநலன்கள், ஒழுக்கம் இப்படிப்பட்டதாக இருக்கிறதா என்று இந்த பட்டியலை வைத்து அடிக்கடி பரிசோதனை செய்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான ஐயா, உங்களுக்கும் உங்கள் சபையிலே ஒரு மூப்பராக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். மூப்பர் என்ற பெயர் இல்லாமல் நிர்வாக குழு அங்கத்தினர் என்ற பெயரோ அல்லது பொருளாளர், செயலாளர் என்ற பெயரோ கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்னும் உங்கள் சபை மக்களுக்கு முன்னும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். மக்கள் உங்களை குறித்து கூறும் குற்றச்சாட்டுகள் உண்மையானதாக இருக்கிறதா? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துள்ள மனைவி போதும் என்று வாழ்கிறீர்களா? அல்லது வேறு மறைமுகமான தொடர்புகள், உறவுகள் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களா? அல்லது துன்மார்க்கர் என்று மற்றவர்கள் கூறும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களா? சற்றை சிந்தித்து பாருங்கள். அன்பான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை உங்கள் சபைக்கான மூப்பர்களை தெரிந்தெடுக்கும் உரிமை பெற்றவர்களாக இருக்கலாம். அப்படியென்றால் எந்த அடிப்படையிலே நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள்? உறவினர் என்ற பெயரிலா, அல்லது எனது நண்பர் என்ற பெயரிலா, அல்லது பணம் படைத்தவர் என்ற பெயரிலா, அல்லது அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கை உங்களை இந்த தீர்மானம் செய்ய வழிநடத்துகிறதா? சற்றை சிந்தித்து பாருங்கள். நமது சபை மூப்பர்களுக்காக, அவர்களது வாழ்க்கைக்காக, அவர்களது குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் தாமே நம் திருச்சபைகள் ஒவ்வொன்றிற்கும் சரியான மூப்பர்களை கொடுத்து நமது சபையை வழிநடத்துவாராக. ஆமேன்.
அன்பர்களே, இவ்வுலகில் சத்தியத்திற்கு, அதாவது உண்மைக்கு நிகரான சக்தி எதுவும் கிடையாது. ஏனெனில் இந்த உண்மைதான் பரிசுத்தம், நீதி, அன்பு, பொறுமை எனும் சிறந்த பண்புகளை உருவாக்கும். திருச்சபையிலே முக்கிய பொறுப்பு வகிப்பவர்கள் அல்லது பொறுப்பு வகிப்பவர்களை தெரிந்தெடுப்பவர்கள் சுயநலத்தை விட்டு தெய்வ சித்தத்தின்படி சத்தியத்தை அளவுகோலாக கொண்டு கவனமாக செயல்பட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய சரீரமாகிய திருச்சபை சத்தியத்திற்கு சாட்சியாக விளங்கும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12:22.